ఓం శాంతి. అవ్యక్త్ మురళి, April 9, 1971. பாபா இது போல் கூறுகின்றார், உண்மை என்றால் என்ன என்பதனை தெரிந்திருக்கின்றீர்களா? உங்கள் எண்ணங்களில் எது போன்ற விஷயங்கள் தோன்றினாலும் அந்த எண்ணங்களை மறைக்காமல் இருப்பதே உண்மையாகும். நீங்கள் முயற்சி செய்து காரியத்தில் வெற்றியை அனுபவம் செய்தாலும் தோல்வியை அடைந்தாலும் அதனை பாபாவிடம் தெளிவாக இரு வகையான சூழ்நிலையை பற்றிய செய்தியை கொடுப்பதே உண்மையாகும். யார் ஒருவர் உண்மையை பேசுகின்றார்கள் அவர்களே தனது உறுதிமொழியை பூர்த்தி செய்ய முடியும் என்று பாபா கூறுகின்றார். ஸோ பாபா வந்து இன்னைக்கு உண்மைன்னா என்ன, நாம் எது போல் இருக்க வேண்டும், இரு வகையான சூழ்நிலையிலும் அதாவது வெற்றியடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அவருக்கு அந்த ஒரு உண்மையை கூற வேண்டும். இதனை பற்றி டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததை இங்கு சாரமாக பார்க்கலாம். உண்மை என்றால் என்ன அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எதிலெல்லாம் அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதலில் எண்ணங்களின் மூலமாக நாம் ஒருபோதும் நம்முடைய எண்ணங்களை அவரிடம் மறைக்கக்கூடாது. அது நெகட்டிவாக இருந்தாலும் விகாரமாக இருந்தாலும் தெளிவாக பாபாவிடம் நம்மிடம் தோன்றக்கூடிய எண்ணங்களை சொல்ல வேண்டும். அது ஒரு வகையான உண்மை என்று கூறலாம். ரெண்டாவது, நம்முடைய உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள், அது நெகட்டிவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும், பாபா இதெல்லாம் என்னுடைய உணர்ச்சிகளாக இருக்கின்றது, இந்த மோசமான உணர்ச்சிகளை நான் எப்படி நீக்குவது, நீங்களே எனக்கு உதவி புரிய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய உணர்ச்சிகளை கூட அவருக்கு முன்னாடி வைத்து உண்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆசைகள். நமக்கு என்னெல்லாம் தோன்றுகின்றதோ, எந்தெந்த மாதிரி ஆசைகள் இருக்கின்றதோ அது அவர் முன் வைத்து அவரிடம் எடுத்துரைக்க வேண்டும். பாபா இது என்னுடைய பேர் புகழின் ஆசை, பிரபலமாக ஆகக்கூடிய ஆசை, எது நமக்குள் தோன்றுகின்றதோ அதை அவருக்கு முன்னாடி வைக்கணும். பட் ஆக்சுவலாக நம்ம பேர் புகழ் அடையிறது, பிரபலமாகிறது, இதெல்லாம் வந்து பாவத்தை அழிக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனாலும் இந்த சங்கம யுகத்தில் நாம் எந்தெந்த ஆசைப்படுகின்றோமோ அதை அனைத்தையும் பாபா பூர்த்தி செய்கின்றார். அதனால் நம்முடைய ஆசைகளை கூட அவர்கிட்ட மறைக்கக்கூடாது. நான்காவது, கனவுகள். எந்த மாதிரி கனவு வந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அதனையும் மறைக்கக்கூடாது. நான் மறைக்கின்றேன் அப்படின்னா அதுவே ஒரு வகையான பாவமாக இருக்குது, அதுவும் ஒரு பாவத்தின் அம்சமாக மாறிவிடுகின்றது. ஐந்தாவது, நினைவுகளின் பதிவுகள். என்னை எந்த மாதிரி நினைவுகள்லாம் என்னை துன்புறுத்துகின்றது, எது என்னை இழுத்து வைக்கின்றது, அது நெகட்டிவாக இருக்கலாம், விகாரம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் பாபா முன்னாடி இது போல் சொல்லணும், பாபா இதெல்லாம் என்னுள் இருக்கக்கூடிய பதிவுகள், இது அடிக்கடி எனக்கு நினைவுக்கு வருது, இதை வச்சு நான் என்ன செய்கிறது பாபா, அல்லது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இப்படி ஓப்பனாக அப்பா கிட்ட நம்ம சொல்லணும். அதுபோல் சொல்லணும்னா அந்த பதிவுகளே ஒரு நெகட்டிவ் சம்ஸ்காரமாக நமக்கு மாறிடும். ஆறாவது, செயல்கள். நல்லவையாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் பாபாக்கு அந்த ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். நாம் எது போல் இருக்கின்றோம் அப்படின்னு தெளிவாக அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஏழாவது, நோக்கங்கள் மற்றும் திட்டங்கள். நம்ம உலகத்துக்கிட்டேருந்து நம்முடைய திட்டத்தை நோக்கத்தை மறைக்கலாம், ஆனால் கடவுள்கிட்ட அந்த மாதிரி நம்முடைய நோக்கம் மற்றும் திட்டத்தை மறைக்க முடியாது. பாபா பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் யாரும் நம்மளை பார்க்கல, தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாபா நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். 4000 AD ஒரு சன்னியாசி, அவருடைய பேர் அகஸ்டின். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். 12 chapters, அதில் 9 chapters தான் எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரி பாவக்காரியங்கள் செய்தார் அப்படின்றத தெளிவாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் அதை படிக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு ரியலைசேஷன் உண்டாகியது. அது போல் அவர் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நாமும் பாபா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லணும், ஒருபோதும் மறைக்கக்கூடாது. நம்ம இந்த சங்கமயுக வாழ்க்கையில் ஞானத்துக்கு வந்த பிறகு சில விரும்பாத விஷயங்கள் செஞ்சிருப்போம், சில தவறான விஷயங்களை கூட செஞ்சிருப்போம். அதனை நாம் ஒருபோதும் மறைத்து வைக்கக்கூடாது. அதனை இரு வகையாக பாபாவிடம் சொல்லலாம். ஒன்று பேசுவதின் மூலமாக, மற்றொன்று லெட்டர் எழுதுவதின் மூலமாக. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட நம்ம செஞ்சதை சொல்லிடணும். அவர்கிட்ட இது போல் முழு உண்மையை சொல்லணும். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்றத பிரதர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முதல் பாயிண்ட்டு, அது போல் நம்ம செஞ்ச பாவ கர்மாவை பாபா கிட்ட சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு இடம், சமயம், நாள் இதெல்லாம் ஒதுக்கி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம சொல்லணும். எப்படி கிறிஸ்டின்ஸ்லாம் ஃபாதர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அது போல் நாமும் பாபா கிட்ட, பாபா நான் இன்னைக்கு 6 மணிக்கு எனக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் செய்த தவறுகள்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாபா, நான் இதனை ஒத்துக்கொள்கின்றேன், இதனை நானே செய்தேன், உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஸ்ரீமத்திற்கு புறம்பாக இது போன்ற காரியத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் பாபா அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் பச்சாதாபம். பச்சாதாபம் படுறதால் அப்படின்னாக்கா சாப்பிடாம தண்ணி குடிக்காம அது போல இல்லை, எனக்குள்ள ஆழ்ந்த ரியலைசேஷன் இருக்கணும். அது போல நான் உணரணும், நான் செய்த தவறு எவ்வளவு ஒரு மோசமானது அப்படின்னு எனக்குள்ள டீப்பில் போய் உணரணும். அது போல் உணர்ந்து பாபா கிட்ட உணர்ந்த பிறகு அவரிடமிருந்து சக்தியை எடுக்க வேண்டும். பாபா, நான் இந்த ஒரு தவறை இனிமே நான் செய்யவே மாட்டேன், நான் இதனை உணர்ந்து விட்டேன் பாபா அப்படின்னு அவர்கிட்ட சக்தி எடுக்கணும். மகான் தன்மையே நம்ம நாளுக்கு நாள் முன்னேறுவது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை உணர்வது, அதனை திருத்தி கொள்வது, இதெல்லாம் மகான் தன்மை. திருத்தி கொண்டு எழுவது, எழுந்து முன்னேறுவது, இதெல்லாம் மகான் தன்மை. மேலும் செய்த தவறுக்கு பச்சாதாபம் அடைந்து உடனே மாற்றத்தை கொண்டு வருவது, பின்பு மீண்டும் அதுபோல் தவறு செய்யாமல் இருப்பதே மகான் தன்மை. ஸோ அடுத்தது உறுதிமொழி எடுக்கணும். இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான தண்டனை அப்படின்னு சொல்லலாம். பாபா, நான் இது போன்ற தவறை ஒருபோதும் இந்த சங்கமயுகத்தில் செய்யவே மாட்டேன் என்பது போல் உறுதிமொழி எடுப்பது, இது ஒரு ஆரோக்கியமான தண்டனையாக இருக்கின்றது. அதுபோல் உறுதி எடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் அதனை நினைவுபடுத்துவது. உதாரணமாக சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, அப்போது அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ பாபா கிட்ட, பாபா நான் இது போல் மீண்டும் சாப்பிட மாட்டேன், இது ஒரு சின்ன தவறு தான், சாப்பிடுவது என்பது ஒரு சின்ன தவறு, ஆனால் அதில் கூட ஒரு பரிவர்த்தனை கொண்டு வரும்போது, ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது, மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட சொல்லி நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்ளும் போது அந்த ஒரு தவறு ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி சுயத்தில் ஒரு சோதனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் எது போல உறுதிமொழி எடுத்தேன், நான் எந்த மாதிரி இப்போ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன், உறுதிமொழிக்கு ஏற்றவாறு இருக்கின்றதா அப்படின்னு நமக்குள்ள சோதனை செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் உண்மை. அடுத்தது நேர்மை. ஒருபோதும் என்னை நானே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. மற்றவர்களை ஏமாற்றுவது வேறு, ஆனால் அனைத்திலும் ஏமாறுவது நானாக இருக்கின்றேன். சுயம் ஏமாறக்கூடாது. சுபாவா வந்து அனைத்து விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதனால் நாம் எதிலெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், நமது எண்ணங்களில், உணர்வுகளில், உணர்ச்சிகளில், கனவுகளில், நோக்கம் மற்றும் திட்டங்களில், நினைவின் பதிவுகளில், செயல்களில், எல்லாத்திலையும் சுயம் என்னை நானே ஏமாற்றிக்கொள்ளாமல் உள்ளது உள்ளது போல் பாபாவிடம் கூற வேண்டும். ஸோ நம்ம எதிலெல்லாம் பாபா கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ட்ரீம், இன்டென்ஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ், மெமரிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ இவை அனைத்திலும் நம்ம உண்மையாக இருக்கும் போது நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இன்றைய ஹோம்வொர்க்கே நாம் செய்த தவறுகளை பாபாவிடம் முறையிடும் வகை இரண்டு, ஒன்று எழுதுவது, மற்றொன்று பேசுவது. ஸோ நான் இந்த யுகத்தில், சங்கம யுகத்தில், இந்த பிறப்பில் என்னென்ன தவறுகள் செய்தேன் அப்படின்னு உண்மையாக பாபா கிட்ட சொல்வது, மேலும் மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கேட்ட பின்பு அதனை உணர்ந்து பார்த்தல், அதன் பிறகு உறுதிமொழி எடுத்தல், எடுத்த பிறகு அதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்து நான் எடுத்த உறுதிமொழியும் செயல்களும் சமமாகும் வரை முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.